முத்துள் செல்வம், செவி செல்வம், முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதினில் உங்களை எல்லாம் சங்கம் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியினுடைய திருக்குறள் காலம் அறிதல் அதிகாரத்திலிருந்து வருகிறது. முதல் குறள், காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். இவ்வுலகம் முழுவதையும் தமதாக கைப்பற்ற எண்ணுபவர்கள் அதனை கொள்வதற்கேற்ற காலத்தை எண்ணி மனக்கலக்கம் இல்லாது அது வருமளவும் காத்து கொண்டிருக்க வேண்டியவர்கள் ஆவார்கள் என்று கூறுகிறார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் அடுத்த குறள், எய்வதற்கு அரியது இயந்த கால அந்நிலையே செய்வதற்கு அரிய செயல். ஒருவனுக்கு கிடைத்ததற்கு அரிய காலம் வந்து வாய்க்குமேயானால் அந்த நிலையிலேயே அவன் செய்வதற்கு அரிய செயல்களை எல்லாம் செய்து முடித்துவிட வேண்டும் என்கின்றார் திருவள்ளுவர். நேர்களை, இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக வருவது நம் தமிழ் பிஞ்சு மழலை சொல், நம் குழந்தையின் சிறுகை அளாவிய கோள். முத்தமிழ் சங்கத்தினுடைய உறுப்பினர்களான திரு ராஜகுரு, திருமதி சுபத்ரா ஆகியோரது செல்வ புதல்வி செல்வி சுத்திகா அவர்கள் வழங்கும் பாடல் முதலாவதாக இதோ உங்களுக்காக.
கல்யாண சமையல் சாதம், கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். அந்தார பஜ்ஜி அங்கே, சம்சார சுஜ்ஜி எங்கே, அந்தார பஜ்ஜி அங்கே, சம்சார சுஜ்ஜி எங்கே, சந்தோஷம் மீறி பொங்க, இதுவே எனக்கு திங்க. கல்யாண சமய சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். புளியோதரையும் சோறு வெகு பொருத்தமாய் சாம்பாரு, புளியோதரையும் சோறு வெகு பொருத்தமாய் சாம்பாரு, பூரி கிழங்கு பாரு, இதுவே எனக்கு சோறு. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஜோரான பேணி லட்டு, சுவையான சீனி புட்டு, ஜோரான பேணி லட்டு, சுவையான சீனி புட்டு, ஏராளமான தட்டு, இனி இஷ்டம் போல வெட்டு. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும்.
நன்றி சுத்திகா. நேர்களை, அடுத்து நாம் பார்க்க இருப்பது தமிழ் திரையுலகில் 40 ஆண்டுகளாக கொலச்சி கொண்டிருக்கும் தமிழ் கவிஞர் கவி பேரரசு வைரமுத்து அவர்களை பற்றி இதோ.
பக்கத்தை விட்டு பேசி பேசிறார்
கைத்தடி பிடிக்கிற வயதில்தான் அங்கீகாரம் கிடைக்கிறது என்பது தமிழ் சமூகத்தின் மீது வைக்கப்படும் நீண்ட நாள் குற்றச்சாட்டு. எழுத தொடங்குகிற போதே அவனுக்கு அங்கீகாரம் கிடைத்துவிட்டால் சக படைப்பாளிகள் அவனிடமிருந்து விலகி விடுகிறார்கள். வைரமுத்து அதற்கு நல்லதொரு எடுத்துக்காட்டு. கல்லூரியில் படிக்கிற பொழுது தன்னுடைய படைப்புக்கு மற்றொரு கல்லூரியில் பாடநூலாக வைக்கப்பட்ட பெருமைக்குரியவர்கள் இரண்டு பேர். ஒருவர் இலக்கிய விமர்சகர் வே மு பொதியவர்பன், மற்றொருவர் கவிஞர் வைரமுத்து. திரைப்பாடல்கள் எழுத தொடங்கி 40 ஆண்டுகள் நிறைவடைகிறது. கவிதைகள் எழுத தொடங்கியதையும் கணக்கிட்டால் வைரமுத்துவின் இலக்கிய பயணம் அரை நூற்றாண்டை தாண்டியிருக்கிறது. கவிஞன் என்ற அடையாளத்தை வலுக்கட்டாயமாக சுமந்து திரிபவர் வைரமுத்து. பச்சையப்பன் கல்லூரியில் தமிழ் படித்ததால் ஓர் பேராசிரியர் வேலைக்கு உத்தரவாதம் உண்டு, அதை தவிர்த்தார். தலைமைச் செயலகத்தில் பணியில் சேர்ந்தால் ஓய்வு பெறும் வயதில் உயர் அதிகாரியாக இருக்கலாம். பாட்டு எழுதுவதற்காக அதையும் விட்டு விலகினார். தீவிர இலக்கியவாதிகளும் கூட இன்று பணத்துக்காக மட்டுமே வசனம் எழுதுகிறேன் என்கிறார்கள். நட்பு உள்ளிட்ட ஒரு சில படங்களுக்கு வைரமுத்துவும் கதை வசனம் எழுதியிருக்கிறார் என்றாலும் பல லட்சம் கிடைக்கும் வசனகர்த்தா வாய்ப்பை தவிர்த்து பாடலாசிரியராகவே தனது பயணத்தை அமைத்துக் கொண்டவர். தனக்குள் இருக்கும் கவிஞனை காப்பாற்றிக் கொள்ள மட்டுமல்ல, தன் அடையாளத்தை நிலைநாட்டவும் அவர் விரும்பியதன் விளைவு அது.
daiya 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 da da daiya 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 da ga daiya 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 da ga daiya 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 da ga daiya 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 neju uchu kutti kudikid daiya daiya uyi tatti katta tavikid daiya oru pachaku irparandad daiya daiya nenjila chakittu tavikid daiya da ga daiya 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 da ga daiya 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 da ga daiya 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 ava
பயணத்திற்கு மூன்று காலகட்டங்கள் உண்டு. ஒன்று இளையராஜா காலம், இரண்டு இளையராஜாவுக்கும் ரஹ்மானுக்கும் இடையிலான காலம், மூன்றாவது ரஹ்மான் காலம். முதல் இரண்டு காலகட்டங்களில் பெரிதும் அவருக்கு முந்தைய திரைப்பாடல்கள் மரபின் தொடர்ச்சியே அதிகம் காணப்பட்டதால் அதை ஒன்றாக்கிவிடலாம். ஆக மூன்றாவதை இரண்டாக்கிக் கொள்ளலாம். மேலும் ரஹ்மானுடன் வைரமுத்து பணிபுரிந்த காலமே நெடியது. பொதுவாக எந்த கலைஞருக்கும் நெடிய பயணத்தின் பிற்பகுதியில் வீழ்ச்சி ஏற்படும் என்பதற்கு மாறாக வைரமுத்துவின் பெரும் பரிணாம வளர்ச்சியே பிற்பகுதியில் காணப்படுகிறது. ஆக இரண்டாவது காலகட்டமே நம்முடைய முக்கியமான பேசு பொருளாகிறது. சந்தம், பாடலின் கதை சூழல், சமத்காரம், கவித்துவம் போன்றவற்றின் கலவையாக வைரமுத்துவின் முற்பகுதி பாடல்களை நாம் பார்க்கலாம். நீ மல்லிகை பூவை சூடிக்கொண்டால் ரோஜாவுக்கு காய்ச்சல் வரும் என்பதில் கவித்துவத்தை விட அதற்கு எதிரான அறிவு சமத்காரமே அதிகம். இது போன்ற வரிகள் கவர்ச்சியானவை, வெகு மக்களை ஈர்ப்பதில் எளிதானவை. இது போன்ற பாடல்கள் திரை மரபிலும் கவி மரபிலும் இடம் உண்டு. ஆனால் வைரமுத்துவின் உண்மையான பலம் இதுவல்ல. இதை தாண்டியும் தன்னால் சொல்ல முடியும் என்று அவர் நிரூபிப்பதனால்தான் அடுத்து வந்த காலகட்டத்தில் அவர் எழுதி கொண்டிருக்கும் பாடல்கள். இதற்கு அர்த்தம் ரஹ்மான் வந்ததுதான் வைரமுத்துவை கண்டுபிடித்தார் என்பதல்ல. புதிய ஒடிப்பை நிகழ்த்த காத்திருந்த வைரமுத்துவின் கவித்துவம் தனக்கான திறப்பை ரஹ்மானின் இசையில் கண்டுகொண்டது என்பதுதான். ரஹ்மானின் ஒளி அதிநவீனமாக பார்க்கப்பட்டது போல் அதை நிரப்பிய வைரமுத்துவின் வரிகளும் அதிநவீனமாக இருந்தது. இதற்கான வார்த்தைகள் மேல் சந்தத்தில் சுமையோ சமத்காரத்தின் சுமையோ வைரமுத்து ஏற்கவில்லை. நீ அணைக்கின்ற வேளையில் உயிர் பூ திடுக்கென்று மலரும் என்ற வரிகள் திடுக்கெனும் மிக சாதாரண வார்த்தைதான் பாடல் வரிக்கு அழகூட்டுகிறது. என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார், என் வீட்டு ஜன்னல் கம்பி எல்லாம் கேட்டுப்பார், என் வீட்டு தென்னங்கீற்றை இப்போதே கேட்டுப்பார், என் நெஞ்சை சொல்லுமே என்ற வரிகள் தற்காலத்துக்கு எளிமையான தமிழில் எழுதப்பட்ட சங்க பாடலை போலவே இருக்கிறது. ரஹ்மான் காலகட்டத்திற்கு வைரமுத்துவனோட முக்கியமான இணையாக இருந்தது மட்டுமல்ல, தமிழ் திரையிசையின் முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்றாகவும் வைரமுத்து ரஹ்மான் கூட்டணியில் மணிரத்னம் படங்களை குறிப்பிட்டே ஆக வேண்டும். இவர்களுடைய முக்கியமான அதே சமயம் அதிகம் கவனிக்கப்படாத பாடலாக தீ தீ தித்திக்கும் தீ பாடலை சொல்லலாம். பாரதியின் காக்கை சிறணியிலே நந்தனாலா பாடலை போன்றே சொல்லின்பத்தை தரும் பாடல் இது. அசாத்தியமான திறமை கொண்ட பாடலாசிரியராலும் இசையமைப்பாளராலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இணையாக உருவாக்க முடிந்தது. இயக்குநராலும் மட்டுமே இப்படிப்பட்ட பாடல் சாத்தியமாகும். இவர்களுடைய மிக முக்கியமான படம் உயிரே. இந்த படத்தில் அதில் உள்ள தைய தையா பாடலில் வலி ஏற்படுத்தும் அனுபவமாக ஆக்கியிருப்பார் வைரமுத்து. அவள் கண்களோடு 200 ஆண்டு, மூக்கின் அழகோடு 300 ஆண்டு, அவள் அழகின் கதகதப்பில் 500 ஆண்டு வாழ வேண்டும் தையா தையா என்ற பாடலின் வரிகள் ஏக்கத்தை ஏற்படுத்துகிறார் என்றாலும், ஒரு மலையில் நான் கண்ட மாணிக்கமா, என் மனதில் உந்தன் ஆதிக்கமா, இது ஒரு நாள் இரு நாள் நீடிக்குமா, இல்லை உயிரின் மூலத்தை பாதிக்குமா என்ற வரிகள் வலியை ஏற்படுத்துகிறார். எனினும் காதல் வேதனையை கடந்த 30 ஆண்டுகளில் வந்த திரைப்பட பாடல்களில் மிக தீவிரமாக சொன்ன பாடல் என்றால் இது. அந்த படத்தில் இடம்பெற்ற சந்தோஷ கண்ணீரை பாடல்தான் காதல் என்றால் உணர்ச்சிதான் என்பதை தீர தீவிரமாக சொல்லும் பாடல்.
காதலது போல நீரும் கல்லொன்று தடை செய்து போடும் புல்லொன்று புதுவேறு போடும் நம் காதலது போல நீரும் கண்ணில் 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 இன்ப நீரே தேடி தேடி தேந்தேனே மீண்டும் கண் முன் கண்டேனே
போல் ஒரு கவிதையை யாரும் எழுதிவிடலாம். ஒரு இயக்குனர் அனுமதித்தால் அவரை போலவே ஒரு பாட்டையும் கூட எழுதிவிடலாம். ஆனால் இவரை போலவே ஒரு கவிஞனாக தன்னை வரலாற்றில் நிலைநிறுத்திக் கொள்வது அவ்வளவு எளிதல்ல. பாரதிதாசன் பெரும் விருப்பத்தோடு திரையுலகில் நுழைந்தார். அந்த நிழல் உலகின் நடைமுறையில் மனம் ஒவ்வாது சோர்ந்து திரும்பினார். வைரமுத்து அதே சிக்கல்களை இன்றும் பெரிய அளவில் எதிர்கொண்டுதான் 7000 மேற்பட்ட பாடல்களை எழுதி தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார். இது வைரமுத்துவின் சாதனை என்றால் உச்சம் என்று அவரது தனிப்பயணத்தை சொல்லலாம். பாரதிதாசன் தனது தொடர்ச்சியாக ஒரு அறிவு இயக்கத்தையே உருவாக்கிவிட்டு போனார். வைரமுத்துவோ தன்னந்தனியாக நடக்கின்றார். அதற்கு மேல் அவர் உருவாக்கியிருக்கும் மன்றம் ரசிகர் கூட்டம்தான். தமிழ் புலவர் மரபு பாடல்களை ஏற்றுவதோடு பாடஞ்சொல்லி கொடுப்பதையும் வழக்கமாக வைத்திருக்கிறது. எழுதிய கவிதைகளால் மட்டுமல்ல, மொழிக்கு அவன் கொடுத்து சென்ற குடையும் உருவாக்கி சென்றிருக்கும் அறிவு பரம்பரையும் சேர்த்தே ஒரு கவிஞன் இருக்கின்றான்.
நம்ம அழகான ஆக்லாந்துல பெரும்பாலான வீடுகள் பாஃபர்டன் தாம்சன் கம்பெனி மூலமா தான் விற்கப்படுது வாங்கப்படுது. அந்த நம்பிக்கையான கம்பெனி மூலமா நீங்களும் உங்க வீட்டை வாங்கவோ விற்கவோ செய்யணுமா? உடனே நம்ம தமிழ் தம்பதியை தொடர்பு கொள்ளுங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா, ரியல் எஸ்டேட் துறையில நல்ல அனுபவம் உள்ள அருமையான தம்பதி. உங்க மனசுக்கு பிடிச்ச வீட்டை அவங்க அழகா தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. உங்க சொந்த வீட்டை விற்கணும்னாலும் நல்ல லாபத்துல செஞ்சு கொடுப்பாங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா, நம்பிக்கைக்குரிய பாஃபர்டன் தாம்சன் தம்பதி. தொடர்புக்கான தொலைபேசி எண்கள் சவுந்தர் 021-686-788 இனிமே வீடு வாங்க தயக்கம் உண்டா?
மார்கேஜ் மாஸ்டர்ஸ், வீடு வாங்கிவிட்டீர்களா? குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் கிடைக்கவும், குறைந்த செலவில் இன்சூரன்ஸ் எடுக்கவும் மார்கேஜ் மாஸ்டர்ஸ் 23 வருட அனுபவம். இலவச சேவைக்கு அணுகவும் நாதன் சுவாமிநாதன். மார்கேஜ் மாஸ்டர்ஸ், 619 டொமினியன் ரோட். தொலைபேசி எண் 6307171 அல்லது 021-707-544. மார்கேஜ் மாஸ்டர்ஸ்.
மாமோய், நம்ம கல்யாண நாளைக்கு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, சாஃப்ரான் போலாங்க மாமா? நம்ம அடுத்த வீட்டா இருக்கானிக்கா, போன வீக்கெண்ட் சவுத் இண்டியன் பஃபே போயிட்டு வந்து இட்லி தோசை பொங்கல்னு அப்படியே நம்ம ஊர் மெனுவை கலக்குறாங்களாம். நம்மளும் போறோம். உங்களோட வேலை செய்தில அந்த செவத்த தம்பி, அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல கூட சாஃப்ரான் கேட்டரிங் தானாமா. குரூப் சின்னதோ பெருசோ அசத்துறாங்களாம். இப்ப மணுக்கால ஒரு பிரான்ச் இருக்காமே, சீக்கிரம் சட்டுப்புட்டுன்னு போனை போட்டு டேபிள் புக் பண்ணுங்க, போயிட்டு வந்துடலாமாமா.
Saffron Restaurant, 31 Ponsonby Road, 378-2122. Or for our Manukau branch, 57M Cavendish Drive, 263-9999. Saffron Indian Restaurant.co.nz. For more specials and events, follow us on Facebook.
முத்தமிழ் சங்கத்தின் ஒன்று கூடல் கூட்டாஞ்சோறு நிகழ்ச்சி இன்று மாலை 6 மணி அளவில் எல்எஸ்டியில் அமைந்துள்ள லெச்செஸ்டர் கம்யூனிட்டி ஹாலில் நடைபெறுகிறது. அப்பொழுது நம் குழந்தைகளின் படிப்பு மனவளம் பற்றி நிறைய பேர் உரை நிகழ்த்த உள்ளார்கள். மற்றும் ஒன்று கூடி உண்ணும் நிகழ்ச்சியும் நடைபெறும். முத்தமிழ் சங்க உறுப்பினர்களையும் நலன் விரும்பிகளையும் அனைத்து தமிழர்களையும் அன்புடன் அழைக்கிறது முத்தமிழ் சங்கத்தின் நிர்வாகக் குழு. சில பரிசு மழையும் உங்களுக்காக காத்திருக்கிறது. இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு சங்கத்தின் செயலாளர் திரு கதிரவன் அவர்களை 021-166-5166 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும். மறந்துவிடாதீர்கள், நேயர்களே, இன்று மாலை 6 மணி அளவில் லெச்செஸ்டர் ஹாலில் முத்தமிழ் சங்கத்தின் கூட்டாஞ்சோறு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அடுத்த அறிவிப்பு, முத்தமிழ் சங்கத்தின் உறுப்பினராகிவிட்டீர்களா? புலம்பெயர்ந்து வாழும் நம் நலனிற்காகவும் நம் குழந்தைகளின் நலனிற்காகவும் எதிர்கால நன்மைக்காகவும் சங்கத்தின் நன்மைக்காகவும் முத்தமிழ் சங்கத்தின் உறுப்பினராகுங்கள். முதல் முயற்சியாக இந்த ஆண்டு முதல் நம் சங்க உறுப்பினர்களுக்கு நாம் அன்றாடம் பயன்படுத்தும் நிறுவனங்களில் இருந்து சலுகைகள் கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு முத்தமிழ் சங்கம் .co.nz/membership என்ற இணையதள முகவரியிலோ அல்லது சங்கத்தின் செயலாளர் திரு கதிரவன் அவர்களை 021-166-5166 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளவும். தமிழ் அன்பால் இணைவோம், தமிழர் பண்பால் உயர்வோம். அடுத்து இது குழந்தைகளுக்கான நேரம். கதை சொல்ல காத்திருக்கின்றார் திருமதி அன்னபூர்ணி அவர்கள்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். குழந்தைங்களுடைய கதை நேரம் பகுதியில் இன்னைக்கு சொல்ல போற கதை மறுபடியும் நல்ல நட்பு பற்றின ஒரு கதை. ஒரு நல்ல நட்பு வந்து பொறாமைனாலையும் போட்டினாலையும் மறுபடியும் எப்படி துரோகமாக மாறுது அப்படின்றத பற்றின ஒரு கதை. அடுத்து கெடுக்கிறதுன்னு இதுக்கு பேர். கூட இருந்துக்கிட்டேவும் அடுத்தவங்க கெட்டு போகணும்னு நினைக்கிறது, அந்த மாதிரியான ஒரு கதை. கதைக்குள்ளே போவோமா? ஒரு ஊரில் 4 நண்பர்கள் இருந்தாங்க. 4 பேருக்கும் பெருசாக படிப்பு கிடையாது, வேலையும் கிடையாது, சாப்பாட்டுக்கே ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்ததுனால 4 பேரும் அந்த நாட்டை விட்டு பக்கத்து நாட்டில் வந்து ஒரு குருஜி வந்திருக்காரு. அவர் எல்லாருக்கும் நல்ல அருள் வாக்கு சொல்கிறாரு. நம்மளும் நம்மளோட கஷ்டத்தை போய் சொல்லி நமக்கு நல்லது நடக்கிறதுக்கு பார்ப்போம்னு சொல்லி 4 ஃப்ரெண்ட்ஸும் அவர்கிட்ட போகிறாங்க. அவர்கிட்ட போய் எங்களுக்கு வேலை கிடையாது, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடையாது, ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி காமிக்கணும்னு சொல்லி சாமி கும்பிடுறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு தலையில் ஆளுக்கு ஒரு பிரிமனை, அதாவது ஒரு ஒரு நூலால் கட்டின துணி மாதிரி, அதை அவங்க தலையில் வச்சு 4 பேரும் கிழக்க பார்த்து போங்க. யாருடைய தலையிலிருந்து முதல்ல பிரிமனை விழுகுதோ அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கோங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அப்போ 4 பேரும் நடந்து போயிட்டுருக்காங்க. போய் கொஞ்சம் தூரம் போன பிற்பாடு ஒருத்தன் தலையிலிருந்து பிரிமனை கீழே விழுந்துருச்சு. அப்போ அந்த இடத்த தோண்டி பார்த்த உடனே நிறைய செப்பு உலோகங்கள், செம்பு மாதிரி ஏதாவது இது காப்பர் சாமான்கள் நிறைய நிலத்தில் புதஞ்சிருந்தது. உடனே அவன் சொல்கிறான், ரொம்ப குருஜி சொன்ன மாதிரியே எக்கச்சக்கமான சாமான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு, அதனால இதை நம்ம எல்லாரும் எடுத்து பங்கு போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்கிறான். அவங்க 3 பேரும் சொல்கிறாங்க, இல்லை இல்லை நீ வேணால் எடுத்துகிட்டு போ, எங்களுக்கு இந்த காப்பர்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேயே விட்டுட்டு மற்ற 3 பேரும் நடந்து போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போன பிற்பாடு அடுத்தவன் தலையிலிருந்து பெரியமனை கீழே விழுந்தது. உடனே அந்த இடத்துல தோண்டி பார்த்த உடனே நிறைய வெள்ளி சில்வர் சாமான்கள், எக்கச்சக்கமான சாமான்கள், ஒரே சந்தோஷம். சவன் சொல்கிறான், சரி நான் நிறைய வெள்ளி சாமான் கிடச்சிருக்கு, அட்லீஸ்ட் நம்ம இதை 3 பேரும் ஷேர் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இந்த 2 பேரும் யோசிக்கிறானுங்க, முத அவனுக்கு வந்து காப்பர் கிடச்சிது, ரெண்டாவது இவனுக்கு சில்வர் கிடச்சிது, இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம போனோம்னா மேபி நம்மளுக்கு இன்னும் நல்லா எக்ஸ்பென்சிவாக வெலை உயர்ந்த சாமான் கிடைக்கலாம், அதனால நம்ம இதுக்கு ஆசைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இல்லை நீ வேணா இதை வச்சுக்கோ எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நான் நடக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போன பிற்பாடு இன்னொருத்தன் தலையில இருந்து பிரிமனை கீழே விழுந்துச்சு. அந்த இடத்து தூண்டி பார்த்தா நிறைய தங்கம், எக்கச்சக்கமான தங்கம். உடனே அவன் சொல்றான், நம்ம இதுக்கு மேல ஆசைப்படக்கூடாது, பேராசை பெருநஷ்டம் ஆயிரும். அதனால இதையே நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிப்போம், அதனால இதையே ரெண்டு பேரும் வச்சுக்குவோமான்னு கேக்குறான். அப்ப அந்த மூணு நாலாவதா இருக்கவனுக்கு பயங்கரமான சந்தோஷம் வந்துருது. முதல் இருக்கவனுக்கு காப்பர் கிடைச்சிது, ரெண்டாவது இருக்கவனுக்கு சில்வர் கிடைச்சிது, இவனுக்கு கோல்டு கிடைச்சிருக்கு. அப்ப கண்டிப்பா நமக்கு அடுத்து டைமண்ட்ல இருந்து ஜெம் ஸ்டோன்ஸ் எல்லாமே கிடைக்க போகுது. எதுக்கு நம்ம இவங்கிட்ட போய் பங்கு போடுவானே, வேண்டாம் வேண்டாம், கிடைக்கிறது எல்லாத்தையும் நம்மளே எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல இல்ல உனக்கு கிடைச்சது நீ தானே வச்சுக்கோ, எனக்கு இது தேவையில்லை அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் ரொம்ப தூரம் நடந்து போயிட்டே இருக்கான். அப்ப ஏத்தாப்புல ஒருத்தன் தலையில சக்கரத்தோடையும் முகமெல்லாம் ரத்தம் வழிகிற மாதிரியும் வந்துகிட்டு இருக்கான். உடனே அவனை பார்த்துட்டு என்னடா இது அப்படின்னு யோசிச்சுட்டு, என்ன இப்படி உன் முகமெல்லாம் ரத்தம் வழிய, தலையில சக்கரம், வாய முடிக்கும் கூட கிடையாது, அந்த சக்கரம் அப்படி இவன் தலைக்கு வந்துருச்சு. உடனே அவன் சொல்றான், அந்த வந்தவன், அப்பாடா என்னை நீ காப்பாத்தின அப்படிங்கிறான். என்ன விஷயம்னு சொல்லி இவன் கேக்குறான். இந்த மாதிரி என் தலையில இந்த சக்கரம் உட்கார்ந்து என் உயிரை வாங்கிட்டு இருந்துச்சு, நான் சாமிகிட்ட இந்த சக்கரத்தை எப்படியாவது என் தலையில இருந்து எடுத்துருன்னு கெஞ்சி கேட்டேன். அப்ப அவன் சாமி வந்து அசிரீரியா குரல் கொடுத்தாரு, ஒரு போராம பிடிச்சவன், ஒரு பேராசை பிடிச்சவன் வருவான், அவன் உன் தலையில என்ன சக்கரம்னு சொல்லி வாய கூட முடிக்க மாட்டான், அவன் தலைக்கு உன் சக்கரம் மாறிடும், அதுக்கப்புறம் உனக்கு சாப விமோச்சனம்னு சொன்னாருன்ன உடனே இவன், ஐயோ கடவுளே, நம்ம அவங்களோடய ஒழுங்கா ஷேர் பண்ணி அவங்களோட இதையே நம்ம எடுத்துக்கிட்டு இருந்திருக்கலாம், நம்மளுடைய பேராசைப்பட்டதுனால நமக்கு வந்த பலனை பாத்தியா அப்படின்ட்டு இவன் அழுக ஆரம்பிக்கிறான். என்னோட தலையில இருக்க சக்கரம் எப்படி போகும் அப்படின்னோடனே, நான் இந்த சக்கரத்தோட பல வருஷம் சுத்திட்டு தெரிஞ்சேன், நல்ல காலம் நீ வந்த, இன்னொருத்தன் உன்னைய மாதிரி ஒருத்தன் கண்டிப்பா வருவான், அவன் தலையில நீ இந்த சக்கரத்தை வச்சுட்டு உனக்கு சாபமோச்சனம் கிடைக்கும், என்னைய ஆள விடு சாமின்னு அவன் ஓடி போயிட்டான். அந்த மாதிரி பேராசைப்படுறதுனால எவ்வளவு பெரிய பெரு நஷ்டம், நியாயமான ஆசை கூட இல்லாது, நியாயமா அவனுக்கு கிடைக்க வேண்டிய ஷேரும் கிடைக்காது, எதுவுமே இல்லாது அவன் கஷ்டத்துல விழுகிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த சுவாமி சொன்ன மாதிரி அவர் என்ன சொன்னாரு, முதல் தலையிலிருந்து பிரிமனை விழுகும் போது நீங்க எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிங்கன்னு தானே சொன்னாரு. அதை கேட்காம இவன் இவ்வளவு பேராசைப்பட்டு வந்தான் இல்லையா, அந்த பேராசைக்கு அவனுக்கு கிடைச்ச பரிசை பார்த்தீங்களா. அதனால நம்ம எப்பவுமே கிடைக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கணும், கிடைக்கிறத மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கணும், நம்மளுக்கே நம்ம வச்சுக்கணுன்ற செல்ஃபிஷ்னஸ் இருக்கக்கூடாது. அதுதான் இந்த கதையிலேருந்து நமக்கு தெரியுது. மறுபடியும் மறுபடியும் பேராசைப்படக்கூடாதுன்றத இந்த பஞ்சதந்திர கதை வித்தியாசம் வித்தியாசமான முறையில் சொல்லிக்கிட்டே வருது ஒவ்வொரு கதையிலையும். நம்ம எல்லாரும் நியாயமான ஆசைப்படுவோமா? இன்னொரு கதையோட அடுத்த வாரம் உங்களை பார்க்கட்டுமா? நன்றி, வணக்கம்.
நேர்களே, இத்துடன் இந்த வார நிகழ்ச்சிகள் முடிவடைய இருக்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் நல்ல பல தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை இன்றைய நிகழ்ச்சியில் எனக்கு உதவிய அன்னபூரணி அவர்களுக்கும் ஸ்ருதிகா அவர்களுக்கும் நன்றியினை கூறி நிகழ்ச்சியினை முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.